الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، أفضل الصلاة والتسليم على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பெரும்பெரும் படைப்புகளையும் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் படைத்திருக்கிறான். இந்த படைப்புகளை படைக்கிறதற்கு அல்லாஹ் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவும் இல்லை, யாரிடத்திலும் உதவி கேட்கவும் இல்லை. அவன் நாடினால் படைத்தான். அவன் எப்படி தன்னுடைய சுய இஷ்டப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கிறானோ அது மாதிரி அவனுடைய விருப்பத்துக்கேற்ற விதத்தில் அவன் உலகத்தில் சட்டங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அவன் படைத்த பூமி, அவன் படைத்த வானம், அதற்கு இடையில சிறிய பெரிய அத்தனை வஸ்துக்களும் அவனுக்கு சுத்தமானது. அந்த படைப்பினங்கள்ல ஒரு படைப்பாக இந்த மனிதர்களையும் படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சில சட்டங்களை அவன் விரும்பியபடி அமைச்சிருக்கிறான். அவனுடைய எந்த செயலையும் ஏன் எதற்கு என்று யாருக்கும் நியாயம் கேட்க முடியாது. அவனிடத்துல கேள்வி ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில அவர்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன பெரிய காரியங்கள்லையும் அவர்கள்ட்ட விசாரணை இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அல்லாஹ் ஒவ்வொன்றையும் விசாரிப்பான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிறிய பெரிய வஸ்துக்களும் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். உலகத்துல சின்ன பெரிய அத்தனை வஸ்துக்களும் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன, தூய் செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூய்மையை ஒவ்வொரு வஸ்துக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன எறும்புகளாக இருக்கலாம், அல்லது மரங்களாக இருக்கலாம். எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை தூய் செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படைப்பும் தான் எப்படி அல்லாஹ்வை தொழ வேண்டும், நான் எப்படி அல்லாஹ்வை திக்ர் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதை என்ற அறிவு அந்த பொருளுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாக்கில் லா தக்கவுன தஸ்பீஹவும், ஆனால் அந்த பொருட்கள் செய்கிற தஸ்பீஹை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. உங்களால அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா அதற்கும் உங்களுக்கும் இடையில ஒரு திரையை ஏற்படுத்தி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹ்வை அந்தந்த விதத்தில சந்தோஷப்படுத்தியாக வேணும், திருப்திப்படுத்தியாக வேணும். மனிதர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு முறை ஏற்படுத்தி இருக்கிறான். உலகத்துல யார் என்ன திட்டங்கள் போட்டாலும், யார் எப்படி எப்படி எல்லாம் சிந்தித்தாலும், அந்த ஒரே ஒரு வழியில மட்டும்தான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். அந்த ஒரு வழி என்னது? அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒன்றின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தலாம். வேற எந்த வழியும் கிடையாது. யார் தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக தெரிவு செய்து அதன்படி நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ, அவர்கள் செய்கிற எந்த நல்ல காரியமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்ற உண்மை. இதை முதலாவது நாங்க புரிந்து கொள்ளணும். உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்க இதை சொல்றோம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், இந்த உலகத்தை படைத்தவரிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் இன்னதீன் இஸ்லாம், அது இஸ்லாம் மட்டுமே மட்டும்தான். ஏன் நாம் இதை சொல்றோம்? மனிதர்கள் மீது நமக்கு இருக்கிற அன்பின் காரணத்தினால சொல்கிறோம். நிரந்தரமான வாழ்க்கையில யாரும் நஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு வழியை மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மற்ற மதங்கள்ல இருந்து கொண்டு பலரும் பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள், சதகாக்கள் கொடுக்கிறார்கள், தர்மங்கள் செய்கிறார்கள், உதவிகள் செய்கிறார்கள். இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் காஃபிர யுத்அமு பிஹஸனாதி, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில பல நலவுகள் செய்கிறார்கள், அந்த நலவுகளுக்கு பகரமாக அவர்களுக்கு உலகத்துல சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்றாங்க, அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான், ரிஸ்க் கொடுக்கிறான் என்றால் அவர்கள் உலகத்தில் செய்கிற நலவுகளுக்கு பாரமாக அல்லாஹ் அதை கூட்டி கொடுக்கிறான். ஆனால் கியாமத்துடைய நாள்ல மரணத்துக்கு பின்னால இதற்கு எந்த கூலியும் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அன்பும் கிருபையினால அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எங்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றோம் என்றால் எங்களுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இருக்கிற இடையில இருக்கக்கூடிய உறவு என்னன்றால், அல்லாஹ் இதை பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அவ்வளவுதான், இந்த மார்க்கம் எங்களுக்கு சொந்தமானதல்ல. இந்த மார்க்கம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது மனிதர்களாக பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் உரிய மார்க்கம். என்னுடைய உங்களுடைய மார்க்கம் அல்ல, ஒரு மனித சமுதாயத்துக்கும் உரிய மார்க்கம். அதை பின்பற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் இருக்கிறது, பலரும் நினைக்கிறார்கள் இது புதுசாக வந்தது, 1400 வருஷங்களுக்கு முன்னால வந்தது. அப்படி இல்லை, இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் எப்பொழுது உலகத்துக்கு வந்ததென்றால், முதலாவது மனிதன் உலகத்துக்கு எப்பொழுது வருகிறாரோ அவரோடு சேர்த்து அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை அனுப்பிட்டான். சையிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்படும் பொழுதே அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன செய்திய குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீங்கள் உலகத்துக்கு செல்லுங்கள், நீங்கள் போனதுடன் உங்களுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழிகாட்டல் வரும். இஸ்லாம் இப்பொழுது 1400 வருஷங்களுக்கு முன்னாலே அல்ல, முதல் மனிதன் உலகத்துக்கு வரும் பொழுதே இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் அனுப்பிவிட்டான். இஸ்லாம் வந்துட்டால் பலரும் இன்றைக்கு நினைக்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி தப்பான பல கருத்துக்களை திட்டமிட்டு பலரும் உலகத்துல மக்களுக்கு இதை ஒரு பயங்கரவாதமாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதனால மக்களுக்கு இடையில ஒரு தவறான ஒரு பதிவு இருக்கிறது. இஸ்லாம் வந்துட்டால் நாட்டுல பயங்கரவாதம் வந்துடும், மக்கள் எல்லாம் கவலையில வாழ வேண்டி வரும், குடும்பத்துக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்தால் முஸ்லிகளிடத்திலையும் இந்த நம்பிக்கை இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள இஸ்லாம் தீன் வந்துட்டால் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் போயிடும், கஷ்டப்பட்டு கொண்டு கவலையில வாழ வேண்டி வரும் என்றெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது மனிதனுக்கு இஸ்லாத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை குர்ஆன் சொல்லுது, மிக தெளிவாக சொல்லுது, ஃபமன் தபிஅஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய வழிகாட்டலை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் எப்பொழுதும் பயத்தில வாழ மாட்டார்கள். அவர்கள் கவலைப்பட வேண்டி வரவே வரமாட்டார்கள், கவலையில வாழ வேண்டி வரமாட்டார்கள். உலகத்துல ஒரு உலகத்துக்கும் நாங்கள் இந்த உண்மையை சொல்றோம், உங்களுக்கு பயமில்லாத அச்சமில்லாத வாழ்க்கை வேண்டுமா? இஸ்லாம் ஒன்றுதான் அதற்கு வல்ல. உலகத்துல கவலை இல்லாமலாக்க வேண்டுமா? முழு உலகத்துக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை கவலைதான். கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? இஸ்லாத்துக்குள்ள வாழ்க்கை, இஸ்லாத்துலதான் அல்லாஹ் அதை வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தொடராக பிரச்சனைகள் வருவது, சோதனைகள் வருவது என்பது அந்த மார்க்கத்துல இருக்கிறவர்கள் ஹக்கில இருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம். தொடர்ந்து ஒரு சமூகத்திற்கு சோதனை வந்து கொண்டிருக்கிறது, எல்லா திசையாலையும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் ஹக்கில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், அவர்களுக்கு யாராலையும் சோதனை வருவதில்லை, அவர்களுக்கு பிரச்சனையே வருவதில்லை என்றால் அது அவர்கள் ஹக்கில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அல்ல. எங்கு விஷயம் இருக்கிறதோ அங்கதான் ஷைத்தானுக்கு வேலை. எந்த வீட்டில் நிறைய பணமும் பொருளும் இருக்கிறதோ கல்வர்கள் குறி வைக்கிறது அந்த வீட்டை தான். எது பாலடைந்து இருக்கிறதோ, எங்க சொத்துக்கள் இல்லையோ, பணம் இல்லையோ, தங்கம் இல்லையோ, அங்க கல்வர்களுடைய முயற்சி நடக்கிறது இல்லை. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க, ஸலாத்துல் லதி லா வஸ்வஸத ஃபீஹா இன்னமா ஹிய ஸலாத்துல் யஹூதி வன் நஸாரா. ஊசலாட்டம் இல்லாத தொழுகை நாங்க எல்லாரும் விரும்புறோம். தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் எந்த எண்ணமும் வரக்கூடாது, எந்த சிந்தனையும் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடையே தொழணும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி தக்பீர் கட்டினாலும் இடையில இடையில ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் யோசனைகளும் வர ஆரம்பிக்கிறது. சொல்கிறார்கள், சிந்தனைகள் யோசனைகள் வஸ்வஸாக்கள் இல்லாத தொழுகை ஒன்று இருக்கிறது என்றால் அது யகூதிகளும் நசாராக்களும் சொல்லக்கூடிய தொழுகைதான். அவர்கள் சிலர் இருக்கிறார்கள், தொழுகிறாங்க, அவராவது பாலா நீண்ட நேரம் சொல்வார்கள். அவர்கள் தொழுகையை ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு எந்த சிந்தனையும் வருவதில்லை. உலகத்துடைய முழுக்க முழுக்க இறைவனுடைய சிந்தனையிலேயே அவர்கள் சொல்வார்கள். ஏன் அது வருவதில்லை என்றால் அவர்களுடைய தொழுகையை குழப்புறதற்கு சைத்தான் முயற்சி செய்வதே இல்லை. ஏனென்றால் சைத்தானுக்கு தெரியும் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் தொழுதாலும் இந்த தொழுகையால் இவர்களுக்கு பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை. கஷ்டப்பட்டு அமல் செய்கிறார்கள், முடிவாக கடைசியில அவர்கள் கொழுந்து வெட்டு எரியக்கூடிய நரக நெருப்புக்கு போய் சேர்றாங்க. சைத்தானுக்கு தெரியும், அதனால் அந்த தொழுகையில சைத்தான் முயற்சி செய்யறதில்லை. ஆனால் எங்களுடைய தொழுகை இருக்குது, இது அப்படிப்பட்ட தொழுகை அல்ல. இந்த தொழுகையில விஷயம் இருக்கு, இந்த தொழுகையால் எதையும் சாதிக்கலாம் சைத்தானுக்கு தெரியும். அதனால் ஒரு மூமினுடைய தொழுகையில தான் நிறைய சைத்தான் முயற்சி செய்கிறான், இசைகளை திருப்புறதற்கு, கவனத்தை திருப்புறதற்கு, பல விதத்திலையும் முயற்சி செய்கிறான். அதனால யாருக்கும் தொழுகையில தப்பே கட்டினதற்கு பின்னால அந்த யோசனை வருது, இந்த யோசனை வருது, அந்த சிந்தனை வருது என்றதனால யாரும் எப்பயும் நம்பிக்கை இழந்திடக்கூடாது. நான் தொழுது தொழுகிறேன், என்னுடைய தொழுகைதான் தனி வரவே மாட்டாது என்று யாரும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அப்படி நினைச்சு தொழுகை விட்டு ஓரமாகிட்டோம், நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் சைத்தான் இடத்துல. ஒரு மோமின் செய்ய வேண்டிய வேலை என்னண்டால் அந்த எண்ணங்களை எல்லாம் மிகைத்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய சிந்தனையை தொழுகையில கொண்டு வரணும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தொடராக பிரச்சனை வருகிறது, தொடராக சோதனை வருகிறது என்றால் அவர்கள் ஹக்கில் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் சொல்கிறார்கள். அல்லாவை நம்பி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்ன உதாரணம் என்றால், மதலு ஷஜரத்தில் அர்த், ஷஜரத்தில் அர்த் என்று சொல்ற இந்த ஆல மரம் மாதிரி பெரிய ஒரு மரத்துக்கு சொல்லப்படும். சொல்றாங்க, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு உதாரணம் அந்த பெரிய மரத்தை போல. சொன்னிக்கோ மாற்றி சொல்லிட்டு, அதாவது ஒரு மூமினுக்கு உதாரணம் சொன்னார்கள், அதாவது சின்ன தாவரம், சின்ன செடிகள், வயல்ல இருக்கக்கூடிய, விவசாயத்தில் இருக்கக்கூடிய, விவசாய பூமிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளை போலதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. அல்லாவை நம்பி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு சொன்னார்கள், வீசக்கூடிய காற்று அந்த சின்ன செடியை எப்பொழுதும் அங்கேயும் இங்கேயும் வளைத்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்தால காற்று வீசினா அது இந்த பக்கம் திரும்புது, அது முடிய கொஞ்சம் நேராகுது, திரும்ப இந்த பக்கத்தால காற்று வீச ஆரம்பிக்குது, அந்த செடி இந்த பக்கமாக திரும்புது. இப்படியாக நாலு பக்கமும் காற்று வீச வீச அது அங்கேயும் இங்கேயும் சாய்ந்து கொண்டே இருக்கிறது. சொன்னார்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதாரணம் இதுதான். அவனுக்கு பிரச்சனைகள் நாலு பக்கத்தாலையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அவன் இந்த பக்கம் வளைவான், இந்த பக்கம் வளைவான், இந்த பக்கம் வளைவான், இப்படியேதான் அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளால அல்லாஹ்வுத்தால அவனுடைய பாவத்திலிருந்து அவனை கழுவி அவனை கண்ணாடி போல சுத்தமாக்கி விடுவான். சொன்னார்கள் நயவஞ்சாரணக்கு உதாரணம், அல்லாஹ்வை நம்பாதவன் நயவஞ்சாரணக்கு உதாரணம், மதரு ஷஜரத்தில் அர்ந்த் இந்த பெரும் மரத்தை போல சின்ன சின்ன காசுகள் வீசும் பொழுது அந்த மரம் அங்கேயும் இங்கேயும் வளையாது, பார்க்கிறவர்களுக்கு மிக உறுதியாக இருக்கிற மரத்தை போல அது தெரியும். இந்த மரம் என்றால் ஒரு நாளும் விழமாட்டாது என்று மக்கள் நினைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மரத்தை விழுத்தாட்டுவதற்கு என்று ஒரு காற்று இருக்கிறது, அந்த காற்று எப்பொழுது வீசுமோ துஸ்தஹ்ஸத் அந்த மரத்தை வேரோட கலட்டி புடுங்கி வீசும். அதுக்கென்று ஒரு பெரிய காற்று இருக்கு, அது வரைக்கும் ஏதோ உஜாராக இருக்கிறது மாதிரி இவர்கள் இருப்பார்கள். முனாஃபிக்குக்கு உதாரணம் இப்படித்தான், நயவஞ்சாக்காரர்கள் எப்பையும் சக்தியோட இருக்கிறது மாதிரி பலத்தோட இருக்கிறது மாதிரி இருப்பார்கள். ஆனால் அந்த பலத்தை பிறட்டுறதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு சக்தி இருக்கிறது, அது வரும் வரைக்கும்தான். கண்ணியமானவர்களே, சோதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்றதனால ஈமான் உள்ளவர்கள், உண்மையான அல்லாஹ்வை நம்பியவர்கள் எப்பையும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஷைத்தானுடைய ஒரு பெரிய சோதனை, ஷைத்தானுடைய ஒரு பெரிய முயற்சி இருக்கிறது ஈமான் உள்ளவர்களுடைய உள்ளங்களை பலகீனப்படுத்துறது. தொடர்ந்து எல்லா நாடுகளிலையும் எல்லா பக்கத்திலையும் சோதனை வரும் பொழுது முஸ்லிமாக வாழ்கிற சில மனிதர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலேயே ஒரு விதமான சலிப்பு வர ஆரம்பிக்கும். சிலர் சொல்றாங்க, உங்க விமான பலகீனப்பட்டவர்கள் சொல்றார்கள், எல்லா தொடர்ச்சியாக இப்படிதான் இங்கேயும் பிரச்சனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களே, ஒரு நாளும் இந்த சலிப்பு என்பது உள்ளத்தில் வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது சமூகத்துக்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் மிக அவதானமாக மிக கவனமாக கையாள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம், சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது எப்பொழுதும் எங்களுடைய ஈமானுடைய உணர்வு எங்களுக்குள்ள வெளியாக வேண்டும், இஸ்லாமிய உணர்வு எங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி நடக்கணும் என்றதற்கு சில முறைகள் இருக்கிறது. சில விஷயங்களை எங்களால் சாதிக்கலாம், இன்னும் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நிலையில நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் மார்க்கப்பற்று, மார்க்க உணர்வு இது எங்களிடமிருந்து இல்லாமலாக கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு என்னுடைய சாப்பாடு கிடைச்சா போதும், இந்த வியாபாரம் நடந்தா போதும், இந்த மாதிரி மார்க்கக்கூடிய பற்று இல்லாதவர்களாக ஒரு முஸ்லீம் முஸ்லீம்களில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. மார்க்கக்கூடிய பற்று, எங்க எது நடந்தாலும் அதை பற்றிய கவலையும் அல்லாவிடத்தில் அழுவதும், எனக்கு இதன் மூலமாக இதற்காக என்ன செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய அந்த உணர்வு தான் மார்க்கக்கூடிய உணர்வு. இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் எங்களுடைய மட்டுமல்ல, எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய மார்க்கத்துடைய உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உணர்வுகளை இல்லாமலாக்குறதற்கு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கு. யார் யார் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்களோ இருந்து கொள்ளட்டும், ஆனா யார்கிட்டையும் மார்க்க பற்றி உணர்வு என்பது இருக்கக்கூடாது. யூதிகளுடைய நசாராக்களுடைய மிகப்பெரிய திட்டம் இது, பற்ற இல்லாமலாக்குறது. இன்றைக்கு பாடசாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கல்வி திட்டமாக இருக்கலாம், அல்லது மீடியாக்களாக இருக்கலாம், இன்றைக்கு உலகளாவிய ரீதியில இந்த மார்க்க உணர்வை இல்லாமலாக்குவதற்காக மிக நுணுக்கமாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு. இந்த கல்வி திட்டத்துல படித்து வளர்ந்து வரும் பொழுது எப்படி மாணவர்கள் தயாரிக்கப்படுறாங்க, வாலிபர்கள் தயாராகிறாங்க என்று பாருங்க. அவரவர்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மார்க்கத்துடைய பற்று என்பது கிடையாது, அதை இல்லாமலாக்கணும். மார்க்கத்துடைய அந்த உணர்வு என்பது யாருக்கும் வெளிப்படக்கூடாது. பாவங்களை காட்டி 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 பாவத்துடைய வெறுப்பை இல்லாமலாக்குறது. கண்ணியமான சகோதரர்களை, மார்க்க உணர்வு என்பது இல்லாமலாக கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு தனி நபருக்கு ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய உள்ளத்துல மார்க்கத்துடைய உணர்வு வெளிப்படணும்.
ஹாரூன் ரஷீதுடைய மகன் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், ஹாரூன் ரஷீதுடைய மகன் முஅத்தசிம் பில்லா ஆட்சியில இருக்கிறார், அரசராக, முஸ்லிம்களுடைய அரசராக இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் ஆட்சி செய்கிற ஊரில் இருந்து மிக தூரத்தில் இருக்கக்கூடிய அம்மூர் அம்மூரியா என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விரோதிகள் ஒரு முஸ்லிம் பெண்ணை கைது செய்கிறார்கள். கைது செய்து அங்க கொண்டு போய் அந்த பெண்ணை பயங்கரமாக வேதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள், மதைக்கிறார்கள், கஷ்டப்படுத்துறாங்க, ஏசுறாங்க, அடிக்கிறாங்க, பல விதத்திலையும் அந்த பெண்ணுக்கு கொடுமை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் தாங்கிக் கொள்ள முடியாமல் இவருக்கு அமீருல் முஃமினீனுடைய கலீஃபாவுடைய அரசருடைய ஞாபகம் வருகிறது. அந்த பெண் சத்தமிடுகிறார், வா முஅத்தசிமா, வா முஅத்தசிமா, அரசருடைய பெயரை சொல்லி, முஅத்தசிமே நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய ஆட்சிக்குள்ள இருந்து கொண்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று அவர் சத்தமிடுகிறார். அங்கிருந்த அந்த விரோதிகள் அந்த பெண்ணை கிண்டல் செய்கிறார்கள், உன்னுடைய மோத்தத்தில் உன்னுடைய அரசர் உனக்கு உதவி செய்ய வரத்தான் போறார், யாரை கூப்பிடுறாள் நீ என்று கிண்டல் செய்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அவள் மீது பரிதாபப்பட்டு மிக தூரம் பயணம் மேற்கொண்டு அரசரிடத்துல ஹலீஃபாவிடத்துல வந்து இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார். இந்த செய்தியை சொன்னதுதான் மத்தசின் அவர் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு பானத்தை குடிக்கிறதுக்காக வேண்டி கையில எடுத்திருந்தார். அந்த கோப்பை அப்படியே கீழே வைக்கிறார். வச்சுட்டு சொன்னா, உடனே ஆட்களை அலைங்க, உடனே படையை தயார் பண்ணுங்க, நாங்க அம்மூரியாவுக்கு போக போகிறோம். பெரும் படையை தயார் செய்கிறார். அவரும் சேர்ந்து தன்னுடைய அரண்மனையையும் தன்னுடைய எல்லா சுகங்களையும் விட்டுட்டு அந்த ஊருக்கு படையெடுத்து போறார். அந்த ஊருக்குள்ள போய் சேரும் பொழுது, லெப்பைக் லெப்பைக், இதோ முஅத்தசிம் வந்து விட்டேன், நீ என்னைத்தானே அழைத்தாய் என்று சொல்லி அந்த படையை கொண்டு போய் அந்த தாக்குதல் நடத்துகிறார்கள். அதனுடைய பயனாக என்ன நடந்தது என்றால், அந்த அம்மூரியா முஸ்லிம்களுக்கு வெற்றியாகிறது. போய் அந்த பெண்ணை காப்பாத்துறாங்க. அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, நான் நீ அழைத்தா இதோ நான் வந்து விட்டேன், உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, உன்னுடைய எதிரிகளை இந்த விரோதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும். அந்த பெண்ணுடைய வார்த்தை, அந்த பெண் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில வந்த பெண், அந்த சிபத் அப்படியே இருந்தது. அந்த பெண் சொல்றா, கலீஃபா அவர்களே, நீங்கள் இவர்கள் மீது இப்பொழுது உங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி விட்டீர்கள், இவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து விட்டார்கள், அதனால நீங்க இப்ப இவர்களோடு நடக்கக்கூடிய முறை என்னென்றால் இவர்களை மன்னிக்கிறத தவிர வேறு எந்த பெருந்தன்மையும் கிடையாது, மன்னிச்சு போடுங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் முஅத்தசிம் பில்லா சொல்றார், உண்மையிலேயே இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து காப்பாற்றுவதற்கு தகுதியான ஒரு பெண்ணை நோக்கிதான் நான் வந்திருக்கிறேன். நான் செஞ்ச இவ்வளவு பெரிய பிரயாணம், எவ்வளவு பெரிய செலவும் ஒரு நாளும் வீணாகும், உதவி செய்வதற்கு தகுதியான ஒரு பெண் நீ என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உணர்வு. ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு தூரம் எவ்வளவு செலவழிச்சு கொண்டு போய் பாதுகாக்கிறான், ஒரு இஸ்லாமிய உணர்வு என்று சொல்வது இதுதான். இன்றைக்கு உலகம் எல்லாம் எல்லா நாடுகளிலிருந்தும் வா முஅத்தசிமா இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முஅத்தசிம்களை காணவில்லை. முஅத்தசிம்கள், நாங்கள் நல்லா தூங்குறோம், நாங்கள் நல்லா படுத்து தூங்குறோம், எல்லா செய்திகளையும் பார்க்குறோம், கேட்குறோம், வாசிக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்தது கேட்டதுக்கு பின்னால எங்களுடைய போர்வைகளை இழுத்து போட்டி தூங்குறோம், அந்த உணர்வு எங்களுக்கு வருவதில்லை. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய உணர்வு உள்ளவர்களாக உணர்வு எப்படி வெளிப்படுத்தணும் என்பதற்கு இஸ்லாம் முறை சொல்லி தந்திருக்கு. கண்டபடி உணர்வு வெளிப்படுத்துறதல்ல, எப்படி வெளிப்படுத்தணும், எந்த முறையை கையாளணும், இஸ்லாம் அழகான முறைகளை சொல்லி தந்திருக்கிறது. யாரும் கண்டபடி செயல்படக்கூடாது. ஆனால் உணர்வே இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு ஒரு நாளும் கயிறு இல்லை. அதனால உணர்வு பாதுகாக்கப்படணும். மிக குறிப்பாக எங்களுடைய வாலிபர்களுடைய இஸ்லாமிய உணர்வு வளர்க்கப்படணும், பாதுகாக்கப்படணும். இது முதலாவது மிக பெரும் தேவையாக இருக்குது. ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒவ்வொரு பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களும் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துறது மிக கட்டாய கடமையாக இருக்குது.
வாலிபர்களுடைய போக்குகளை இன்றைக்கு பார்க்கும் பொழுது, எத்தனையோ செய்திகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கு. உலகத்துல என்ன நடந்தாலும் அவர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவர்களுடைய முழு கவலையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட நண்பர்களுடைய உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளணும், அதோட எனக்கு ஒரு ஜொப்பை தேடிக் கொள்ளணும், நான் என்னுடைய எக்ஸாம் வருது அதுல பாஸ் ஆகி கொள்ளணும், நான் கொஞ்சம் சம்பாதிச்சு கொள்ளணும், நல்ல ஒரு போனை வாங்கி கொள்ளணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் கவனமாக இருக்கிறார்களே தவிர, ஒரு காலத்துல இருந்து அந்த இஸ்லாமிய உணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நாங்க எங்க வீடுகள்ல கூட பாக்குறோம், எங்களோட குழந்தைகள்ல நாங்க அதை பாக்குறோம். கண்ணியமானவர்களே, மாஷா அல்லாஹ், இந்த மஹல்லாவில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இப்படியான நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. ரொம்ப காலம் கடந்து நாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். பல வருஷங்களுக்கு முன்னாலேயே செய்து எங்களுடைய வாலிபர்களை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம். வாலிபர்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்கள் ஆண்கள் ஒவ்வொருவருடைய விஷயத்திலையும் இப்படியான முயற்சிகள் நடக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொரு சாதுகளுக்கும் இஸ்லாத்துடைய செய்தி, தீனுடைய செய்தி அது போய் சேரணும். துன்யாவை விட, உலகத்தை விட மறுமைக்கு ஆகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த உள்ளம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஏற்படும். அதற்கான முயற்சிகள் நிறைய செய்யப்பட வேண்டி இருக்குது. கண்ணியமானவர்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் சோதனைகள் என்று வரும் பொழுது, முஸ்லிம்களாகிய நாங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரிவுகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் சோதனைகள் என்று வரும் பொழுது, எல்லாரும் ஒரு உடம்பாக ஒன்று சேர்ந்து விடணும். ஒரு உடம்பு. அதீசில முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் உதாரணம் சொல்லும் பொழுது, மத்தருள் ஜத்தில் வாகு, முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும் என்றால், இது வெறும் உதாரணம் சொன்னது, உதாரணத்தை சொல்லிட்டு போறதுக்கு அல்ல, இது நபியுடைய கட்டல். முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு உடலை போல இருக்கணும். ஒரு உடலை போல இருக்க வேண்டும் என்றால், அந்த உடல்ல ஒரு உறுப்புக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் மற்ற அனைத்து உறுப்புகளும் அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கின்றன. சின்ன விரல், காலில் நுனியில கடைசியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன விரல், அந்த விரல்ல ஒரு காயம் ஏற்பட்டாலும், அந்த விரல்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணீர் வடிக்கிறது. அந்த விரலை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற காலுக்கும் தலைக்கும் சம்பந்தம் என்றது மிக குறவு, சந்திப்பே இல்லை அந்த ரெண்டு உறுப்புக்கும். அப்படி இருந்தாலும் இந்த மூளை அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குது, என்ன செய்யலாம், அதுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம், அதை எப்படி, அந்த காயத்தை எப்படி சரி செய்யலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. கை அதை தொட்டு பார்க்கிறது போய் என்ன நடந்திருக்கிறது, கண் அதை பார்க்குது என்ன நடந்திருக்கிறது, காயம் எப்படி இருக்கிறது, வாய் அதற்காக வேண்டி பேசுது, ஆஸ்பத்திரியில போய் எனக்கு இப்படி வந்திருக்குது, என்னதுதான் நடந்தது, எனக்கு ஏதுமான முயற்சி. இப்படியாக ஒவ்வொரு உறுப்பும் இரவையில் அந்த விரலுக்கு வலிக்கிறது என்றால், கண் சொல்லுது நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன். முழு உடலும் சேர்ந்து இரவு விழித்திருக்கிறது. ஏன் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு உதாரணம் இப்படிதான், முஸ்லிம்களாகிய நீங்க இப்படித்தான் இருக்கணும், ஒரு உடலை போல இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்துடைய தொடரான சரித்திரத்தை வாழ்க்கைய நாங்க வாசிச்சு பார்த்தோம் என்றால், எந்தெந்த காலங்கள்ல முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து இருந்திருக்கிறார்களோ அந்தந்த காலங்கள்ல முஸ்லிம்கள் கௌரவமாகவும் சக்தி உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. எல்லா காலத்தையும் பார்க்கலாம், எந்தெந்த காலங்கள்ல பிளவுபட்டார்களோ அந்த காலங்கள்ல முஸ்லிம்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வகையிலாவது பிரிவினை என்று வந்தால், சொல்றான், நீங்கள் உங்களுக்கிடையில பிளவுபட்டு கொண்டால் உங்களுடைய சக்தி அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள், நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, எப்பொழுதும் இந்த காரணத்தினாலையும் சமூகத்துக்கு இடையில பிளவு வரக்கூடாது. இந்த பிளவை ஏற்படுத்திதான் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக செயல்படக்கூடிய பெரும் பெரும் சக்திகள் அந்தந்த காலங்கள்ல முஸ்லிம்களை அடித்திருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு பலவிதமான நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சரித்திரம் புறாவில பார்க்கலாம், ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கியாமத்தில் இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான யுத்தம் அரபி நாடுகள் மீது ஏற்படும், நசாராக்களுடைய யுத்தம். பல நாடுகள் பல கொடிகளுக்கு கீழ மக்கள் அணி திரண்டு வந்து அரபி நாடுகளை தாக்குவார்கள். இவர்கள் அரபி நாட்டை தாக்கும் பொழுது தாக்குறதற்காக முதலாவது வரும் பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க என்ற இடத்துல வந்து நசாராக்கள் இறங்குவார்கள். இந்த வசன ஹதீஸ்ல வந்து நசாராக்கள் வந்து இறங்குவார்கள். அது எப்படி இறங்குவாங்க, அந்தந்த காலங்கள்ல எப்படியான வசதிகள் வந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். வந்து இறங்குவார்கள் அமாத் அல்லது தாபிக் என்று, இது அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஊர்கள், அங்க வந்து இறங்குவார்கள். இறங்கி முஸ்லிம்களோட யுத்தத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்னால, முஸ்லிம்களை தாக்குறதற்கு முன்னால அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், கல்லு பைனன் சபௌமின்னா சொல்லுவார்கள், முஸ்லிம்களே நாங்கள் உங்களை தாக்குறதற்காக வரல், உங்களோட யுத்தம் செய்த எங்களுடைய நோக்கம் அல்ல, உங்களுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்களுடைய நாட்டை தாக்கி எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் சிலரை கைதிகளாக பிடித்தார்கள், அவர்களை அடிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம், எங்களுக்கு வழி தாங்க, நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்யணும். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இது நசாராக்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பாவிக்கிறதனுடைய நோக்கம் வேறொன்றுமல்ல, அவர்களுடைய நோக்கம் அரபி நாட்டுக்கு அடிக்கணும், முஸ்லிம்களுக்கு அடிக்கணும் என்றதுதான். ஆனால் இந்த வார்த்தையை பாவிக்கிறது எதற்காக என்றால், முஸ்லிம்களை ரெண்டாக பிரிக்கிறதற்காக. இந்த வார்த்தையை போட்டுட்டா மற்ற முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க, ஆஹா வலியுறுத்தோம், இவங்களாலதான் பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த ஆட்கள் அவங்க நாட்டுக்கு போயிட்டு அடிச்சாங்களே அவங்களாலதான் பிரச்சனை வந்திருக்கிறது, அதனால இடம் கொடுத்துருவோம், இல்லாட்டி அவங்கள ஒப்படைச்சுட்டா நாங்க தப்பி எங்களோட நாட்டை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கூட்டம் பிரிந்து விடுவார்களே, அந்த பிரிவை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்பானுக்கு ஆரம்பத்துல வந்து அடிக்கிற நேரத்துல இதே முறையைத்தான் கையாண்டாங்க, நாங்க உங்களோட நாட்டுக்கு அடிக்க வரல, உங்களோட நாட்டில் உள்ளவர்களை அடிக்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல, எங்களோட நோக்கம் எங்களோட நாட்டுக்கு அடிச்சவங்க இங்க மறைஞ்சி இருக்கிறாங்க, பதுங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடிக்கணும். என்ன நடந்தது கடைசியாக, அவர்களை தேடி வந்தவங்க இன்னும் பேச முடியல, இன்னும் நிற்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எங்களை பிரிச்சுதான் எல்லா காலத்திலையும் எங்களுக்கு அடி விழுந்திருக்குது, எல்லா காலங்களிலையும் எங்கள் மீது தாக்குதல் எங்களுக்கு கேவலம் வந்திருக்கிறது, எங்களுடைய பிரிவாளதான், எங்களுக்குள்ள எந்த வகையான வித்தியாசங்களும் இருக்கலாம். அதாவது பொதுவாகவே நாங்கள் பலவிதமான முயற்சிகளோட திரோற்குள்ளவர்களாக இருக்கிறோம், அது இயக்கங்களாக இருக்கலாம் அல்லது ஜமாத்துகளாக இருக்கலாம், ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில நான் சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதற்காக பலரும் பலவிதமான முயற்சிகள் இருக்கிறார்கள். என்னுடைய ஒவ்வொருவருடைய நோக்கமும் இந்த முறையில எனக்கு சீர்திருத்தம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய தீன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்காக வேண்டி நான் இந்த முயற்சியை செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்று உருவானதல்ல, நுபுவத்துடைய காலத்திலிருந்தே உலகத்தில் இப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனால் மனிதனுடைய ஒரு இயல்பு இருக்கிறது, யார் எதுல இருக்கிறார்களோ எந்த முயற்சியில இருக்கிறார்களோ அந்த முயற்சியில இருந்து கொண்டு மற்றவர்களை குறை காண்றது, நான் தான் எல்லாம் செய்கிறேன், அவர் என்ன செய்யறாரு, அவர் பெருசா ஒன்று செய்யலையே, நான் இப்படி செய்திருக்கிறேன், அவர் அப்படி ஒன்றும் செய்யலையே என்று அவரை போய் கேட்டு பார்த்தால் அவர் சொல்றார், நான் செய்ததுதான், நான் செய்ததுதான் சரி, நான் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன், அவர் ஒன்றுமே செய்யல. இதுக்கு மிக பொருத்தமான ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், இந்த உதாரணத்தை சரியாக புரிந்து கொண்டால் இது எப்படியான எண்ணம் என்றதை எங்களுக்கு புரியும். இது இந்த உறுப்புகளை நாங்க உதாரணமாக எடுப்போம். கை யோசிக்குது, நான் தான் எல்லா உறுப்புகளை விட ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் போய் கூறி வேலை செஞ்சு கையால் அதை தூக்கி இதை தூக்கி பல வேலைகளை நான் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த கண் இருக்குது இது ஒன்றுமே செய்யறதில்லை, சும்மா இருக்குது, எந்த கஷ்டமும் அதுக்கு இல்லை. கை கண்ணோட எதிர்ப்ப வளர்த்து கொள்கிறது. எதிர்ப்பு முத்தி முத்தி கண் கை சொல்லுது, நான் உனக்கு செய்யற வேலை என்று கண்ணை குடுங்கி போடு. கால் யோசிக்குது, நான் தான் நடந்து நடந்து சாகுறேன், ஒவ்வொரு நாளும் இத்தனை கிலோமீட்டர் நான் நடக்கிறேன், நான் தான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த கை சும்மா இருக்குது. கால் என்ன செய்யுது, கைக்கு எதிராக பலவிதமான சதிகளை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படியாவது கையை குறிச்சி போடணும் என்றதற்காக கையை குறிக்கிற இடத்துல எல்லாம் போய் பாயுது கால், கையை குறிக்கணும் என்றதற்காக. இந்த மாதிரி மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் யோசித்தால் மனிதனுடைய உடலுக்கு என்ன நடக்கும்? கண்ணியமான சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரையில இந்த மார்க்கத்துல இல்மும் இருக்கிறது, திக்ரும் இருக்கிறது, தாவத்தும் இருக்கிறது, திலாவத்தும் இருக்கிறது, தஹஜ்ஜுதும் இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தொழுகையும் இருக்கிறது, முஜாஹதாவும் இருக்கிறது, ஜிஹாதும் இருக்கிறது. இப்படி எத்தனையோ விதமான அமல்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அழகை வைத்திருக்கிறான். அந்த மாற்றங்களை வைத்து அல்லாஹ் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் தேவை, எல்லா அமல்களும் தேவை, எல்லா தரப்பினர்களும் தேவை. எல்லாம் சேர்ந்தால்தான் இந்த பூந்தோட்டத்துக்கு அழகு. பூந்தோட்டம் என்று பார்க்க போனால் பூந்தோட்டம் பார்க்க போறோம், எல்லா பூக்களும் தனி ரோஜாவாகவே இருந்தால் அதை பூந்தோட்டம் என்று சொல்லுவோமா? எல்லாமே இருக்கிற எல்லா சிவப்பு கலம் நிறமான பூக்கள் ஒரே வகையான பூக்கள் பூந்தோட்டமாகுமா? யாரும் பார்க்க போவாங்களா? அந்த பூந்தோட்டத்துக்குள்ள சிவப்பு, வெள்ள, நீலம், சிறியது, பெரியது என்று பல வகையான பூக்கள், மனம் உள்ளது, மனம் இல்லாதது என்று பல வகையான பூக்கள் இருந்தால்தான் அதற்கு பூந்தோட்டம். ஜூ பார்க்க போறோம், ஜூ மிருகக்காட்சி சாலை, அங்க இருக்கிறது எல்லாமே குரங்காக இருந்தால் யாரும் பார்க்க போவாங்களா? அதுல எல்லா வகையான மிருகங்களும் இருக்கணும், சாதுவான மிருகங்கள் இருக்கணும், அது வீரமுள்ள மிருகங்கள் இருக்கணும், அந்த மிருகம் இந்த மிருகம் பறவைகள் என்று எல்லாமே இருந்தால்தான் அது மிருக காட்சிச்சாலும் அதை பார்க்கறதுக்கு போவாங்க, அதுக்குரிய அலங்காரம் அதுக்கு இருக்கும். அல்லாஹ் தஆலா எல்லாத்திலையுமே இந்த வித்தியாசத்தை வச்சிருக்கிறான். தொழுகையை பாருங்க, இபாதத்துகளை பாருங்க. தொழுகை சுபோக்கு வந்தோம்னா ரெண்டு ரக்கம், அந்த ரெண்டு ரக்கத்திலையும் சத்தமாக ஓதப்படுகிறது. அதே நேரத்துல கொஞ்ச நேரம் பிந்தி லோகத்துக்கு வந்தால் அது ரெண்டும் இல்ல மூணும் இல்ல நாலு ரக்கா, நாலு ரக்காத்திலையும் மெதுவாகவே ஓதுறோம், அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அசருக்கு வந்தால் அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. மகரிப் தொழுகைக்கு வந்தால் அது நாலு ரக்காத்தும் இல்ல ரெண்டு ரக்காத்தும் இல்ல அது மூணு ரக்காத்து. அதுல ரெண்டு ரக்காத்துல சத்தமாக ஓத வச்சிருக்கிறான், ஒரு ரக்காத்துல மெதுவாக ஓத வச்சிருக்கிறான். இஷாவுக்கு வந்தோம் என்றால் அதுக்கு ஒரு ஸ்டைல், வித்திர் தொலை போனோம் என்றால் அதுக்கு தனியான ஒரு முறை எல்லாம் வச்சிருக்கிறான். ஏன் இந்த வித்தியாசம்? ஒரே மாதிரி வச்சிருக்கலாமே, ஏன் இந்த வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் அதற்குள்ளே மனிதர்கள் சலித்து போவார்கள். மனிதர்களுக்கு சலிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் பலவிதமான வித்தியாசங்களை வைத்து அதிலே அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்குள்ளதான் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையுடைய இபாதத்துடைய அழகை வைத்திருக்கிறான். ஏழை இபாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழுகையையும் ஹஜ்ஜையும் எடுத்து பாருங்க, அதனுடைய ஸ்டைல் வேற, இதனுடைய ஸ்டைல் வேற. ஹஜ்ஜ பார்த்தால் கல் அடிக்கிறது, ஓடுறது, சுத்துறது, தவாப் செய்யறது, இப்படியாக அந்த அமலாக்கி வச்சிருக்கிறான். தொழுகையை மாதிரி இல்ல, தண்ணீர் கட்டிக்கொண்டு ஒரே இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி இல்ல, அதனுடைய வித்தியாசத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் மார்க்கத்துக்குள்ள இந்த வித்தியாசம்? கண்ணியமானவர்களே, தீனுக்கு கூட பல வகையாக அல்லாஹ்வுடைய தனவு என்பதை வைத்து, அதற்குள்ள பல வகைகளை வைத்து அல்லாஹ் தஆலா இதை அலங்கரித்திருக்கிறான். குர்ஆனுடைய சூராக்களை எடுத்து பாருங்க. குர்ஆனுடைய சூரா எப்படி போகுது? என்ன முடியுது? அடுத்த சூராவுக்கு வருது, திடீரென்று அல்லாஹ் மாத்துறான், அது ரெண்டு ஆயத்து போனதுக்கு பின்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஆலமூன் ثم கல்லா சௌஃப தஆலமூன் என்று மாறி மாறி வருது. அது முடிஞ்சிட்டால் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அந்த சூரா முடிஞ்சதா? வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸ அல்லதீ ஜமஅ மாலன் வஅத்தத, அந்த மாறி மாறி முடியுது. அது முடிஞ்சிட்டா அலம் தர கைத பால ரப்புக யஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜால் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்சல அலைஹிம் தைரன் அபாபீல் அப்படி போகுது. அது முடிஞ்சதா தப்பக்கியதா அபிலா அபி உதப் சூராக்களுக்கு இடையில அல்லாஹ் எப்படி வித்தியாசத்தை வச்சிருக்கிறான். இந்த வித்தியாசம் இதற்கா இங்க மட்டுமில்ல ஆரம்பத்திலிருந்தே வருது. பக்கரால் இருந்து எடுத்துக்கொண்டாலே அல்லாஹ் சூராக்களுக்கு இடையில இப்படியான வித்தியாசத்தை வச்சிருக்கிறான். இது ஏன் எதற்காக அதுலதான் குர்ஆனுடைய அழகா அல்லாஹ் வச்சிருக்கிறான். பல விதமான அல்லாஹ் வைத்து இந்த மார்க்கத்தை அலங்கரித்திருக்கிறான். எல்லா வித்தியாசங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அல்லாஹ்வுக்காக பூமியில வித்தியாசத்தை பாருங்க, கொழும்புக்கு வந்தால் அது தரையாக இருக்கிறது, கொஞ்சம் தூரம் அப்படியே 2-3 மணி நேரம் பயணம் செய்தால் கண்டி வருது, அங்க மலைகள் ஏறுறது இறங்குறது. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் போனால் அது குளிரோ குளிர், அது வித்தியாசமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதையும் தாண்டி வேறொரு பகுதிக்கு போகும் பொழுது அதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாமே தரையாக இருந்தால் எப்படி இருக்கும் கண்ணியமானவர்களே? நாடு அழகாக இருக்குமா? அல்லாஹ் தஆலா பூமியை வித்தியாசமாக படைச்சி நாட்டை அலங்கரித்திருக்கிறான். நாங்கள் எல்லா வித்தியாசங்களையும் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்றதில்லை? நாங்கள் ஏன் இதில் மட்டும் பிரிவு பார்க்கிறோம்? எங்களுக்கு இவர் இருக்கிறதும் அழகுதான், அவர் இருக்கிறதும் எங்களுடைய தீனுக்கு அழகு, அவர்கள் இருக்கிறதும் அழகு, இவர்கள் இருக்கிறதும் அழகு, எல்லாம் சேர்ந்துதான் எங்களுடைய உம்மத்துடைய அழகு வெளிப்பட போகிறது. ஏன் நாம் இதுல வித்தியாசப்படுறோம்? கண்ணியமான சகோதரர்களே, யாரும் யாரையும் தரம் குறைத்து பார்க்க கூடாது. அவங்கள அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, யாருடைய உயர்வு தாழ்வு என்பதை முடிவு செய்கிற அந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் எங்களுடைய கையில தர இல்லை. யாரையும் நரகவாசி சொர்க்கவாசி என்று முடிவு செய்ய போகாதீங்க. இந்த நபி அவர்கள் கடுமையாக போகப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கிறானோ அடியார்கள் அதுல தலையீடு செய்ய போக கூடாது. ஒரு சின்ன குழந்தையுடைய ஜனாதா வருது, சின்ன குழந்தைய நோத்தா போனால் சொர்க்கத்துக்கு நேராக போகும். அது முஸ்லீம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு சின்ன குழந்தையுடைய ஜனாதா வருது. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஜனாதாவை கண்டனே சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம், சுவர்க்க சிட்டுக்குருவிகள் ஒரு சிட்டுக்குருவி என்று சொன்னார்கள். அது அவங்களும் கோபம் வந்தது, எல்லாம் சிவந்து போனது. கேட்டால் ஆயிஷா, ஆயிஷா இவ்வளவுதானா, இன்னும் சொல்றதுக்கு எது இருக்குதா என்று கேட்டாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் இந்த இடத்துல போகப்படணும், சின்ன குழந்தை சொல்றதுக்கு தான் போகுது, சரியா தானே சொல்லி இருக்கிறாங்க, ஏன் போகப்படணும்? அதற்கு என்ன காரணம் என்றால், சொர்க்கம் நரகம் யாரையும் சொர்க்கவாதி நரகவாதி என்ற விஷயத்துல அதை சொல்றதுல மனிதர்கள் தங்களுடைய கையில் அதை எடுத்துக்கொள்ள கூடாது, அவசரப்படக்கூடாது. அல்லாட கையில் உள்ள விஷயம், மனிதர்கள் அதுல தலையீடு செய்ய போகக்கூடாது. அப்படி தலையீடு செய்யறதுனாலதான் நபி அவர்கள் இங்க கோபப்பட்டிருக்கிறார்கள். சொர்க்கம் என்பது வேற செய்தி, ஆனால் நீங்க துணிந்து அந்த முடிவை கொடுக்க போகவானவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நாங்க இருக்கோம். அடுத்த இன்னும் ஒன்று, நாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் செய்யறோம். பல விதமான அமைப்புகளோட நாங்க இணைஞ்சிருக்கலாம். முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விலகிக் கொள்ளணும், எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் அல்லாஹ்வுடைய சந்தோஷம், எங்களுடைய சுவர்க்கம். யார் எந்த முயற்சியில என்னென்ன வகையில முயற்சி செய்தாலும் அத்தனை பேருடைய நோக்கமும் ஒன்றுதான். நாங்கள் செய்யற முயற்சிகள் அது இயக்கங்களாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், தனிப்பட்ட முயற்சிகளாக இருக்கலாம், இது ஒவ்வொன்றும் அந்த நோக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகள். இங்கிருந்து காலிக்கு போகணும் என்றது நோக்கம். நானும் போறேன், அவரும் போறேன், இவரும் போறேன், எல்லாரும் காலிக்கு போகணும் என்ற நோக்கத்துல போறோம். ஒரு ஆள் ஹைவேல போறாரு, எந்த பாதையில போனாலும் சரி, உரிய இடத்துக்கு போய் சேர்ந்தால் சரி, அதற்கு பாதைகளை தெரிவு செய்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாதையில போனா உரிய இடத்துக்கு போக ஏழுமா ஏழாதா? தண்டி ரோட்ல ஏறிக்கொண்டு அதுல போய்கொண்டு நான் காலிக்கு போகணும் என்று சொன்னா அவர் தவறுல இருக்கிறார். இல்ல எல்லாரும் காலி ரோட்ல தான் இருக்கிறாங்க என்றால் யாரும் யாரையும் தவறு என்று சொல்லாதீங்க. அமைப்புகள், முயற்சிகள், ஜமாத்துகள், இயக்கங்கள் என்று சொல்றது ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும் என்றதற்காக. ஒரு முயற்சியோடு நான் ஈடுபட்டிருக்கிறேன், சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நலவு வரணும் என்றதற்காக வேண்டி, என்னுடைய முகம் செழிப்பாக வேண்டும் என்றதற்காக வேண்டி நான் இணைந்திருக்கிறேன். நான் இணைந்திருக்கிற அமைப்பே என்னுடைய முகத்தை கருப்பாக்குறது, அந்த அமைப்பே என்னை ஈபத் பேச வைக்கிறது, அந்த அமைப்பே என்னை பாவத்தில் ஈடுபடுத்துகிறது, அந்த அமைப்பே என்னுடைய அந்த முயற்சியே என்னை மக்களுடன் குரோதம் உள்ளவனாக, முஸ்லிம்களை பார்த்தா கோபம் வரக்கூடிய நிலையில என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால் அந்த இயக்கம், அந்த முயற்சி எனக்கு எதற்காக? அளவு உண்டாகணும் என்று ஆஸ்பத்திரிக்கு போறது நோயை சுகமாக்குறதுக்கு, ஆஸ்பத்திரியில போயே நோய் உண்டாகுது என்றிருந்தால் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது? நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஆஸ்பத்திரி மாதிரி. சுகம் கிடைக்குதா? நீங்களும் முயற்சி செய்ய, நீங்களும் போங்க, சுகத்தை அடைங்க. யார் யாரெல்லாம் உங்களை மாதிரி நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு காட்டி கொடுங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, இப்படி மருந்து செய்யுங்க, இன்னொரு சந்திங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இன்னும் மருந்தை குடிங்க, மருந்தை காட்டி கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. கண்ணியமானவர்களே, யாரும் யாரையும் குறைச்சி பார்க்க கூடாது. இந்த பிரிவுகளை ஏற்படுத்தி எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுடைய பிரிவுகளை பற்றி எங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அதை விட கூட இன்னொரு சம்பவம் படிச்சுட்டாங்க. நாங்க இதெல்லாம் யோசிக்கிறதற்கு மிச்சம் பிந்திக்கோம் என்று சொல்லணும். இந்த ஒவ்வொரு தனிநபர்களை பற்றிய தகவல்களையும் திரட்டி, யார் யார் எப்படி அமைப்பு, இவர்கள் எப்படியானவர்கள், இவர்களை கொண்டு என்னென்ன சாதிக்கலாம் என்றதெல்லாம் மிக நுணுக்கமாக ஆழமாக படித்து இன்றைக்கு அந்நிய சக்திகள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களை இதற்கு பின்னாலேயும் நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் உண்மையில எங்களை எப்படி நாங்கள் புத்திசாலிகள் என்று நினைக்கிறது என்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு வீட்டை உடச்சி இல்லாமலாக்கி அந்த குடும்பத்தையே ஊரிலிருந்து இல்லாமலாக்குறதற்கு முழு ஊரும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே முற்றுகையிட்டு பெரிய ஆயுதங்களோட நின்று கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஊர் முழுக்க சேர்ந்து ஆயுதங்களோட ஒரு வீட்டை அப்படியே வட்ட பண்ணி இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டை உடச்சி தூளாக்கி இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தனையும் உலகத்திலிருந்து அனுப்பி போடணும் என்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டம் அப்படியே சுற்றி வட்ட பண்ணி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற மானா தம்பி ரெண்டு பேருக்கும் சண்டை வீட்டுக்குள்ள, அவங்க வெளியே பார்க்கல. வீட்டுக்குள்ள நானா சொல்றார், கூட கட்டுறது சரி, இந்த பக்கம்தான் ஜன்னல் வரும். தம்பி சொல்றார், இல்லை இல்லை, ஜன்னல் அந்த பக்கம் தான் பார்த்து வரா, இங்கதான் வரும். ரெண்டு பேரும் சண்டை அடிச்சு கொடுறாங்க. இங்களை உமாவும் மகளும் சண்டை, கிச்சனுக்கு வார்த்தை இங்கதான் வரணும். உமா சொல்றா, மகள் சொல்றா, இல்ல இங்கே வரணும். இங்க இன்னும் ரெண்டு சகோதரிகள் தந்த தாத்தாவும் தங்கச்சியும் சண்டை, பாத்ரூம் இங்க வரணும், இங்க வரணும். கண்ணியமானவர்களே, வெளியில இந்த வீட்டை அடியோட இல்லாமலாக்கி உடச்சி தூளாக்கி இவர்களை நாசமாக்கணும் என்ற ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. அவங்கள பார்த்தாங்க சண்டை. எங்களுடைய நிலை
கூட்டுக்குள்ள இருந்து இந்த சண்டை பிடிக்கிறது மாதிரி தான். வெளியில ஒரு கூட்டம் இவங்களை அட்ரஸே இல்லாமல் ஆக்கணும், இவங்களோட சரித்திரத்தையே இல்லாமல் ஆக்கணும், இவங்களோட கட்டுமானத்தையே இல்லாமல் ஆக்கணும் என்று ஆயுதத்தோட நிற்கிறாங்க, பெரும்பெரும் திட்டங்களோடு நிற்கிறாங்க. நாங்க உள்ளுக்கு இருந்து கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி பெரிய சண்டைகள் உள்ள நாங்க தான் இதுகால வரைக்கும் கடை கடந்த சில 10-20 வருஷங்களுக்குள்ள நாங்க எங்களை கொலை செஞ்சு காட்டிட்டோம். நாங்க எவ்வளவு புத்திசாலிகள், எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றத நாங்களே எங்களை கொலை செஞ்சு காட்டிட்டோம். பாருங்க, உலகத்தையும் காட்டிட்டோம், நாங்களே எங்களோட கையை வெட்டி காட்டிட்டோம், நாங்களே எங்கட சகோதரர்கள காலை உடைச்சி காட்டிட்டோம், பள்ளியை உடைச்சி காட்டிட்டோம், நாங்களே எங்கட சகோதரர்களுக்கு அரைஞ்சி அடிச்சு காட்டிட்டோம். கண்ணியமான சகோதரர்களுக்கு பின்னாலையும் நாங்க எதை காட்டுறது பயம், நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. எங்களை பற்றி மிக ஆழமாக படிச்சு தெரிஞ்சு பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்க புத்திசாலித்தனமாக செயல்படணும். எப்பையும் நான் ஒரு விஷயத்தை பேசினாலும், ஒவ்வொருத்தரும் நாங்க ஒரு விஷயத்தை பேசினாலும் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது ரெண்டாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு நலவுதான் உண்டாகும். ஒவ்வொருத்தரும் பேசுறதற்கு முன்னால ஒரு பிரச்சனையில ஒரு விஷயத்துல பேசுறதற்கு முன்னால, ஒரு காரியத்தை செய்யறதற்கு முன்னால, உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்புறதற்கு முன்னால யோசிக்கணும். நான் செய்ய போற இந்த செயலால, நான் பேச போற இந்த வார்த்தையால மக்களுக்கு இடையில சமாதானம் வரப்போகுதா அல்லது ஒரு பிரச்சனை வரப்போகுதா? பிரச்சனை வரப்போகுது என்றால் குர்ஆன் சொல்றது வல்ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். இந்த பிரச்சனை ஏற்படுத்துறது இருக்குது, கொலை செய்யறதும் பயங்கரமானது. அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும். என்னால சமூகத்துல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, என்னால சமூகத்துல ஒரு கெடுதி வந்துடக்கூடாது. பேசினா ஒரு நலம் உண்டாகணும், ஒரு ஹயர் உண்டாகணும். ஷர்ர்கள் பித்னாக்கள் வாராதற்கு நாங்க ஒரு நாளும் காரணமாக அமைந்து விடக்கூடாது. எந்த பாவத்திலும் ஆரம்பமானவனாக இருந்து விடாதே. உலமாக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்திமதி, எப்பையும் ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிறுவனுக்கு ஒரு பாவத்தை சொல்லிக் கொடுத்துடாதே. ஏனென்றால் ஒரு சின்னவனுக்கு ஒரு பாவத்தை சொல்லிக் கொடுத்தால் அது சங்கிலி தொடர், அது எவ்வளவு எத்தனை தசாப்தங்களுக்கு எத்தனை வருஷங்களுக்கு அது போக போகுது என்றது உனக்கு தெரியாது. அது மாதிரி எந்த ஒரு பாவத்தையும் செய்வதில் முதலாவது ஆளாக நீ ஆகிவிடாதே. ஏனென்றால் நீ ஆரம்பிக்கிற அந்த பாவம் ஒரு வளையம் அல்ல, அதற்குள்ள இன்னொரு வளையம் கொழுக போகிறது, அந்த வளையத்துல இன்னொரு வளையம் கொழுக போகிறது. இந்த சங்கிலி தொடர் அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அந்த சங்கிலி தொடர் நீண்டு கொண்டே போனால் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 20-100 வருஷங்கள் அப்படியே அந்த சங்கிலி தொடர் போகும். கடைசியாக அந்த பாவத்துல ஈடுபடுற அத்தனை பேருடைய பாவத்தையும் நீ சுமக்க வேண்டி வரும். அந்த மறைத்தலாம் அவர்களுடைய ஒரு மகன் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கிறார் உலகத்துல. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல மனிதனை மனிதனை எப்படி மௌத்தாக்குறது என்றது அறிமுகமே இல்லாத காலம், யாரும் மௌத்தாகல இன்னும். அந்த நேரத்துல பிரச்சனை வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் காபீல், மற்ற மகன் ஹாபீல் தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சு போட்டார். இவர்தான் கொலை என்ற பாவத்தை உலகத்துல பூமிக்கு மேல முதலாவது செஞ்சவர். நபி அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பின்னால் கியாமத்து வரைக்கும் எந்த எந்த இடங்கள்ல எல்லாம் கொலை நடக்கிறதோ அது தானாகவே அதுல ஒரு பகுதி ஒரு பங்கு ஹாபீலுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. இந்த காலத்துல கொஞ்சம் கூடுதலாகவே போய்கொண்டிருக்கிறார். அவ்வளவு கொலை. கண்ணியமானவர்களே, எந்த சமூகத்துல எந்த ஒரு பிரச்சனையோ இத்தனாவோ, குடும்பத்துல ஒரு பிரச்சனை அல்லது ரெண்டு நண்பர்களுக்கு இடையில, ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வாரதற்கு, ஒரு கெட்ட எண்ணம் வாரதற்கு என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய செயல்களோ காரணமாக அமையக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இதுல யோசனை சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும். என்னால பிரச்சனை வரக்கூடாது, என்னால கைவுகள் உண்டாகும். கண்ணியமானவர்களுக்கு கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி முடிச்சுக் கொள்றேன். பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல
மீளக்கூடியவர்களாக நாங்கள் மாறும். இது மிக பிரதானமான ஒரு விஷயம். அம்மா அசாபக்கும் மின் முசீபத்தில் சபிமா கசபத் ஐதீக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் ஏற்படுகிறது. ஒவ்வொருத்தரும் எங்களோட உணர்வு எப்படி இருக்கணும் என்றால், இன்றைக்கு சமூகத்துக்கு பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் அதற்கு குற்றவாளி நான் தான், நான் இவ்வளோ நாளும் செஞ்ச பாவம் தான் அதற்கு காரணம், நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா, நான் இதற்காகவே இந்த பாவத்தை உடணும், என் வாழ்க்கையில தவறு இருக்குது, நான் தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன், நான் திரும்பினால் இந்த சர்றுகள் இல்லாம போகும், இந்த பிரச்சனை இல்லாம போகும். ஒவ்வொருவரும் இதை மனசுக்கு எடுக்கணும். அல்லாஹ்விடத்தில் அழுது தொழக்கூடியவர்களா கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமான்கள் பலவீனம் அடைந்து இன்றைக்கு என்ன ஆகி என்ன நிலைமை வந்திருக்குது என்று சொன்னா, எங்களோட முஸ்லீம் சகோதரர்களே குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறது துவாவோடு மட்டும்தான், குடும்பத்தோட சொல்றீங்க, துவாவோட சொல்றீங்க, இதனால என்ன செய்ய போறீங்க? எங்களை இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறவர்களே இந்த துவாவையும் குடும்பத்தையும் இந்த செய்யக்கூடிய ஒரு காலம். கண்ணியமானவர்களே அல்லாஹ்விடத்தில் அழுகணும். அல்லாஹ்விடத்தில் யார் இந்த செய்யட்டும், சரித்திரத்துல எத்தனை கட்டங்கள்ல இந்த துவாவின் மூலமாக மட்டும் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் நடந்திருக்குது. பத்ருடைய யுத்தம் அடுத்த நாள் மோதுவதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல இரவுல கைகளை தூக்கி கொண்டு துவா கேட்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால், போட்டிருந்த போர்வு அப்படியே கீழே இருந்துருச்சு, வெறும் சாரத்தோட நிக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பாக்குறாங்க, நபி அவர்கள் அழுது அழுது துவா கேட்கிறாங்க. போய் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ் நிப்பாட்டுங்க போதும், அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய போறான். கண்ணியமானவர்களே, துவாவினால் என்ன செய்யலாம், துவாவினால் என்ன செய்யலாம் என்று யாரும் கேட்டால், நாங்கள் திருப்பி கேட்க வேண்டிய கேள்வி, துவாவால் என்ன செய்ய முடியாது? அவ்வளவும் செய்யலாம். உலகத்தில் எவ்வளவு பெரிய புரட்சிகள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய சதிகள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய எதிரிகளுடைய எதிர்ப்புகள் நடந்தாலும், அல்லாஹ்வுக்கு அவைகளை முறியடிக்கிறதற்கு அவன் எந்த வஸ்துக்களின் பக்கமும் தேவையற்றவன். ஒரு கனவாலை அல்லாஹ் நாசமாக்கிடுவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை. அல்லாஹ் சந்தோஷமா இருக்கிறாரு, ஒரு கனவு காட்டுறார், வாழ்க்கையே நாசமா போகுது, நோயாளி ஆறி போறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் தேவையில்லை. அல்லாஹ்வுத்தாலா சரித்திரத்துல பல இடங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களால பெரும் பெரும் காரியங்களை செய்து காட்டி இருக்கிறான். அதனால நம்பிக்கையோடு துவா கேட்போம், நம்பிக்கையோடு தௌபா செய்வோம். தஹஜ்ஜுத் நேரம் ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு சிறியவர் பெரியவர்களும் போயிடாம இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், குறிப்பாக ஒவ்வொரு வாலிபர்களும் இதை யோசிங்க. தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திலிருந்து அழைக்கிறான், என்னிடத்துல தேவைகளை கேட்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா, உங்களோட தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன், என்னிடத்துல பாவங்கள் செய்துட்டு மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா, நான் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். இத்தனை பேர் இருக்கிறோம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவங்க, தேவைகளை கேட்கக்கூடியவங்க, கொஞ்சம் உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் தூங்குற நேரத்தில் நாங்கள் எழுப்பி அல்லாஹ்வுடைய தொழுதுட்டு நான் துவா கேட்டு போனேன், அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை நீ மன்னிச்சிடு, முஸ்லிம்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி, எங்களோட பிரச்சனைகளை தீர்த்துடு, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த முடிவு எடுத்தால் மிக சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இது வந்து மணி போல நீ கரைஞ்சு போயிடும். அல்லாஹ்வுத்தாலா நாடினால் ஒரு வினாடியிலேயே அவன் நிலைகளை மாற்றக்கூடியவன். உலகத்தில் நடக்கிற அனைத்துமே அல்லாஹ்வுடைய முடிவுகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மனிதனே நீ அதை அப்படியே விட்டுவிடு, இரவுக்கு நீ தூங்க போகும் பொழுது உன்னுடைய உள்ளத்தை காலியாக வைத்துக் கொண்டு தூங்க போகும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்ற கவலை உனக்கு தேவல்ல. எங்களுக்கு எல்லாருக்கும் நடக்காதவைகளை பற்றிய பயம் கூட, நடக்காதவைகளை பற்றிய கவலை கூட சொல்றாங்க. நடக்காதவைகளை பற்றிய கவலையை உள்ளத்துல போடாதீங்க, காலியான உள்ளத்தோட தூங்க போங்க. ராவக்கு தூங்க போகும் பொழுது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த செய்தி, அங்க நடந்த போல, இங்க நடந்த போல, அங்க நடந்த திருட்டு, எல்லாத்தையும் பார்த்து கேட்டு செய்ய வாசிச்சு உள்ளங்கள்ல அனாவசியமாக நாங்க பிரச்சனைகளை நிரப்பி கொண்டு தூங்க போகக்கூடாது. இது இன்றைக்கு மீடியா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கதி. இரவு பூராவும் மக்களுக்கு பிரச்சனையை காட்டுறது, மக்களை பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை காட்டுறது, பயங்கரமான செய்திகளை காட்டுறது, இதை பார்த்து பார்த்து ஒரு கூட்டம் நோயாளி ஆகி போய் கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளுக்கு பின்னால போகக்கூடியவர்கள் சமீபத்தில் செய்த ஆராய்ச்சி ஒன்றில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இவர்கள் வேகமாக நோயாளி ஆகி போறாங்க. சில குறிப்பிட்ட செய்திகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், அதுல காட்டப்படுறதெல்லாம் கொலைகளும் பிரச்சனைகளும், அங்க வெட்டினது இங்க வெட்டினது, இதே செய்திகளை கேட்கிறது, இதே செய்திகளை பார்க்கிறது. இந்த மீடியாவுடைய முனாபித்தனம் இருக்குது, யாரெல்லாம் அசிங்கமான செய்திகளை காட்டுறது, கற்பனை கதைகளை காட்டி மக்களை கவலையில போட்டுறது. சாலையில திரும்பவும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது தராத்த போட்டு நல்ல செய்திகளை போட்டு புத்திமதியை சொல்லி ஏதோ நல்ல உள்ள மாதிரி ஆரம்பிக்கிறது. நான் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அசிங்கம். கண்ணியமானவர்களே, இதுவரைக்கும் நாங்க எங்க வீடுகள் இருந்து இதெல்லாம் தூரமாக்கல, எல்லா அசிங்கங்களும் இருக்குது, எல்லா கவலைகளையும் பகல் இருக்கிற கவலைகள் போதாதுக்கு ராவத்தி அங்கங்க நடந்த கவலைகளை எல்லாம் மனசுல போட்டுக்கொண்டு நாங்க படுக்க போறோம், தூக்கி தூங்குறதுக்கு போறோம். அதீத் என்ன சொல்லுது, தூங்க போகும் பொழுது اللهم اسلمت نفسي اليك ووجهت وجهي اليك وقبلت امري اليك நபியே முஸ்லிமா தூங்க போய்ட்டால் உங்களுடைய விலா எழும்ப படுக்கையில வச்சு துஆ ஓதுங்க. யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை என்ன நான் உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய முகத்தை உன்பக்கம் திருப்பி விட்டேன், ஃபஃபல்த் அம்ரி இலைக், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கவலைகளோட தூங்கவானம், அந்த இந்த கவலைகள் சிந்தனையோடு தூங்கவானம், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு கவலை இல்லாம தூங்குங்க. இந்த துவா இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, வாழ்ஜாஹி இலை ரம்பத்தன் ஓரம்பத்தன் இலை என்று போகக்கூடிய துவா சொன்னார்கள். இந்த துவாவை நீங்க ஓதிச்சு படுத்தால் அந்த இரவுக்கு உங்களுக்கு மரணம் வந்தால், மௌத்து வந்தால், முத்த அலல் பித்ரா இஸ்லாத்துடைய மௌத்து உங்களுக்கு கிடைக்கும். ஈமான் பறிபோய் மரணம் வரமாட்டார், இஸ்லாத்தோட மௌத்தாவீங்க. அப்படி நீங்க மௌத்தாக அல்ல, அடுத்த நாள் காலையில நீங்க எழுந்தால் அசப்த ஹைரா, அந்த நாள்ல உங்களுக்கு பல நலவுகள் கிடைக்கும். எவ்வளவு பெரிய துவா ஓதுவோமா? அங்க என்ன சித்தனோட தூக்குறோம், உலகத்துல எத்தனையோ நிலைகளை தலைகீழாக மாற்றி விடுகிறான். ஒரு தடவை கண்ணை மூடி துறவுங்க, இந்த கண்ணை மூடி துறக்கிறதுக்கு இடையில, கண்ணை மூடி துறக்கிறதுக்கு இடையில உலகத்துல ஹயாத்தோட இருந்த எத்தனையோ பேர்கள் அவருக்கு வைக்கிறாங்க, இல்லாமல் இருந்த எத்தனையோ புதிய மனிதர்கள் உலகத்துக்கு வந்துட்டாங்க. உலகத்துல எவ்வளவு அசைமுகம் நடந்திருக்கிறது, இந்த கண்மூடி திறக்கிற கொஞ்ச நேரத்துல உலகத்துல எத்தனையோ வியாபாரங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ பேர்களுக்கு லாபம், எத்தனையோ பேர்களுக்கு நஷ்டம், எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கிறது, எத்தனையோ வீதி விபத்துக்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ பேர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர்களுக்கு நோய் வந்திருக்கிறது, எத்தனையோ பேர்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளோ வேலைகளை செய்யற அல்லாவுக்கு நாங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இடையில எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை இல்லாமலாக்கியலாதா, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற நோயை இல்லாமலாக்கியலாதா, யாருடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இல்லாமலாக்குறதற்கு அல்லாவுக்கு எதுவும் தேவையில்லை. குன் என்று சொன்னால் இல்லாமலாகும், குன் என்று சொன்னால் ஆகி, அவ்வளவுதான். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் மீது நம்பிக்கையை கூட்டணும். எங்களோட தௌபாவையும் துஆவையும் அழுகையையும் ஒவ்வொரு நாள் பள்ளிவாசலோட தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொரு வாலிபர்களும் இதில் கவனம் எடுங்க, சின்னவர்கள் கவனம் எடுங்க, பெரியவர்கள் கவனம் எடுங்க, பெற்றோர்கள் கவனம் எடுங்க, பள்ளிவாசலுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இது கூடணும். ஒரு மீனுக்கும் தண்ணீருக்கும் என்ன தொடர்போ, ஒரு முஸ்லீமுக்கும் பள்ளிவாசலுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு அதுதான். தொழுகையை விடக்கூடியவர்களாக, இஷாவுக்கு வந்தால் சுபோவுக்கு இல்லை, சுபோவுக்கு வந்தால் ஒவருக்கு இல்லை, ஒவருக்கு வந்தால் அசருக்கு இல்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவுடைய உதவி இல்லாமல் வைக்கிறோம். அதனால பள்ளிவாசல்ல சுகம் இருக்குது, தொழுகையில் அல்லாஹ் கண்குளிர்ச்சியை வச்சிருக்கிறான், வாழ்க்கையுடைய பறக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இஷா அல்லாஹ் இதோட உலமா என்ன சொல்றாங்கன்னா, உலக காரியங்களை கூட தொழுகையை அடிப்படையாக வைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த காரியத்தை நான் செய்கிறேன் காலையில அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு என்றதல்ல, இந்த காரியத்தை சுபோவுக்கு பின்னால செய்வேன், இந்த வேலை லோருக்கு முன்னால, அந்த வேலை லோருக்கு பின்னால, இந்த மாதிரி தொழுகையை வச்சே உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க, அதுல அல்லாஹ் வரக்கத்தை வச்சிருக்கான் என்று சொல்றாங்க. ஆகவே கண்ணியமானவர்களை இந்த விஷயத்துல ஒவ்வொருவரும் கவனத்துல கொள்ளணும். அல்லாஹ்விடத்துல நாங்க ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிச்சு அழணும். ஒவ்வொருவரும் யோசிச்சுங்க, இவ்வளவு நாள் பிரச்சனை நடக்குது, இவ்வளவு நாள் பயங்கரமான சோதனைகள் எங்களை காதுகள்ல விழுந்து கொண்டிருக்குது, இத்தனை நாட்களுக்கு இடையில நான் தனிப்பட்ட முறையில ஒரு ரெண்டு ரக்கா சொல்வது நான் அல்லாட்ட அழுதேனா? நான் செய்யல என்றால் உண்மையில அந்த பொருளையை கொண்டு அல்லாவிடத்தை இன்னும் உதவி தேடல. இவ்வளோ கவனம் இல்லாம நாங்க இருந்தா எங்களுக்கு எப்படி உதவி கிடைக்க போகுது? அதனால குப்பத்துக்காக அழுவோம், இன்ஷால்லா குப்பத்துக்காக துவா செய்வோம். அது மூலமாக அல்லாஹ் விட்டாலா எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பேசிய கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியின் மீது வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யா தல் குவ்வத்தில் மதீன், யா ராஹிமுல் மசாகீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நாங்கள் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், பாவம் செய்த கைகளை உனக்கு முன்னால் ஏந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து விடுவாயா? நாங்கள் உனக்கு நிறைய மாறு செய்தோம் யா அல்லாஹ், என்றாலும் உனக்கு மாறு செய்கிற நோக்கத்திலே நாங்கள் செய்யவில்லை யா அல்லாஹ். எங்களுடைய நட்புகளுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு எங்களுடைய ஆசைகளுக்காக நாங்கள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ், உங்களுடைய நீ எங்களை மன்னிப்பாயா? நல்ல காரியத்துக்காக இங்கே ஒன்று செய்தோம் யா அல்லாஹ், எங்களை நீ புரிந்து கொள்வாயா? எங்களுக்குள்ளே வயோதிகர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், சிறியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இவர்களையும் உனக்கு முன்னால் வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ்? எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதிகளை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் யா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய உதவியை நீ பிற்படுத்துகிறாரே யா அல்லாஹ். எதிரிகள் எங்களை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய துவாவை கிண்டல் செய்கிறார்கள் யா அல்லாஹ். தகுந்த பாடத்தை கட்டித்து விடுவாயா? யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயா? உன்னுடைய முடிவில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களுக்கு நீ பயங்கரமான தண்டனையை கொடுப்பாயா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை உலகத்துக்கும் பாடமாக நீ ஆக்கி வைப்பாயா? அவர்களுக்கு அல்ல ஒரு கருத்த நாளை நீ எங்களுக்கு காட்டி விடுவாயா யாருந்தா? இந்த சதிகளை தொடர வைத்து விடாதே யாருந்தா? நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யாருந்தா? உனக்கு ஏற்கக்கூடியவர்களை, உன்னுடைய பள்ளிவாசல்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யாருந்தா? நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாருந்தா? அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள்கிறாய் யாருந்தா? உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் யாருந்தா? யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உதவியை நீ அவசரப்படுத்துவாயாக. உள்ளவனே உள்ளவனே, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நீ தனித்தனியாக கலைத்து விடுவாயா? அவர்களுடைய முடிவுகளில் யா அல்லாஹ் முரண்பாடுகளை நீ ஏற்படுத்தி விடுவாயா? அவர்களை நீ சீர்குலைத்து விடுவாயா? அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய திட்டங்களை அவர்களுக்கு பாதகமாக நீ ஆக்கி வைப்பாயா? யா அல்லாஹ், முஸ்லிம்கள் மீது கை வைக்க துணிவை நீ ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களை பற்றிய பயத்தையும் கௌரவத்தையும் உள்ளங்களில் ஏற்படுத்தி விடுவாயா? எங்களை பற்றிய கேவலத்தை நீ ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீ மறைத்து விடுவாயா, மன்னித்து விடுவாயா யா அல்லாஹ்? உலகிலே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை நீ போக்கி விடுவாயா யா அல்லாஹ்? உனக்கு வழிபடக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்குவாயா? நீ விரும்பக்கூடிய அமல்களில் எங்களை ஈடுபடுத்துவாயா? நீ வெறுக்கக்கூடிய பாவங்களை ஒன்றும் எங்களை பாதுகாப்பாயா யா அல்லாஹ்? எங்கள பல நோயாளிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ், குடும்பங்கள்ல நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுடைய நோய்களை நீ குணப்படுத்துவாயா, ஆரோக்கியத்தை நசிவாக்குவாயா? உன்னுடைய சோதனைகளால், சோதனைகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது யா அல்லாஹ்வனே, எங்களை நீ சோதித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறிய பெரிய அத்தனை சோதனைகளை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயா? யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை நீ நிவர்த்தி செய்து தருவாயா? யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நீ நிவர்த்தி செய்து தருவாயா? உலகம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களை நீ நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை தொழுகையாளர்களாக ஆக்கி வைப்பாயா? இன்றைய கட்டளைகளை சரிவார நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயா? சகாச்சுரிய பாத்தியத்தை நசீபாக்குறியா அல்லாஹ்? சகாச்சுதை விட்டு தூரமாக்கிடாதயா அல்லாஹ்? உள்ளத்தில் அழக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கி வைப்பாயா? சகாச்சுரிய பாத்தியத்தை எங்களுக்கு நசீபாக்கி விடுவாயா? சுண்ணத்துக்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா? வசல்லில்லாஹ் அல நபியில்லி அல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். For more lectures, visit slhub.com.